நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலியாவில் புதிதாக வீடொன்றை வாங்குபவர்களுக்கு கிடைக்கின்ற அரசு சலுகைகள் மற்றும் மானியங்கள் தொடர்பில் விளக்குகிறார் மணி மைண்ட்செட் கோச், எழுத்தாளர் மற்றும் மோகேஜ் புரோக்கர் என பன்முகம் கொண்ட ஒபு ராமராஜ் அவர்கள். அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை, ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பின்னணியை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஒபு.
வணக்கம் ரேணுகா.
நாங்கள் இன்றைய தினம் முதல் வீடு வாங்குபவர்கள் தொடர்பில் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். இந்த முதலாவது வீட்டை வாங்குபவர்கள் தொடர்பில் அரசு வழங்குகின்ற மானியங்கள் அல்லது உதவிகள் ஏதேனும் இருக்கின்றனவா ஒபு?
ஆஸ்திரேலியால வீடு வாங்குறவங்களுக்கு, அதுவும் முதல் வீடு வாங்குறவங்களுக்கு நிறைய அரசு உதவி ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல பார்த்தோம்னா நாலு மெயினா இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் கிராண்ட், அதாவது SHOG ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் வந்து புதிய வீடு வாங்குறவங்களுக்கு அல்லது புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு, ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு கிடைக்கப்படும் தொகை ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் கிராண்ட். ரெண்டாவது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி, FHBG அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் கேரண்டி அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கீம். இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது 5% டெபாசிட் இருந்தா போதும் ஒருத்தங்க வீடு வாங்குறதுக்கு. மற்ற தொகைய 15% வந்து கவர்மெண்ட் கேரண்டி கொடுப்பாங்க. மூணாவதாக பார்த்தோம்னா ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷன். சில மாநிலங்கள்ல வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த கவர்மெண்டோட ஃபீ வந்து இல்லாம இல்லைன்னா ஒரு கன்செஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா பார்த்தோம்னா ஹோம் பயர் ஃபண்ட், அது வந்து விக்டோரியா மாநிலத்துல மட்டும்தான். விக்டோரியா மாநிலத்தில் முதல் வீடு வாங்குறவங்களுக்கு அரசு கொடுக்குற ஒரு திட்டம் அது. இவை ஒரு ஒரு மாநிலத்திற்கும் மாறுபடுறதுனால அந்தந்த மாநிலத்தோட ரெவென்யூ ஆஃபீஸோட வெப்சைட்ல போய் பார்த்தா அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். வீடு வாங்குறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஒரு மார்கேஜ் புரோக்கர் கிட்ட போனாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா என்னென்ன திட்டம் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க.
சரி, இப்போது முக்கியமானவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் அபு. முதலில் இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் கிராண்ட், இதை பெறுவதற்கு யார் தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லுங்கள்.
ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் கிராண்ட் வாங்குறதுக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல வந்து அவங்க 18 ஆகியிருக்க வேண்டும் வீடு வாங்குறதுக்கு. அப்புறம் வந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன் அல்லது பெர்மனன்ட் ரெசிடென்டாக இருக்கணும். ரெண்டு இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க வீடு வாங்கியிருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்களா இருக்கணும். இது இந்த இதுவும் கண்டிஷனும் ஒரு ஒரு மாநிலத்திற்கு மாறலாம். அதனால அதையும் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் புதிய வீடு வாங்குறவங்களுக்கு தான் இந்த திட்டம் வந்து மோஸ்ட்லி உதவி செய்யும். ஆல்ரெடி இப்போ பில்ட் இருக்கிற வீடு வாங்கினாங்கன்னா அதுக்கு வந்து இந்த திட்டம் வந்து இது பண்ண முடியாது. அப்புறம் இன்னொன்று கடைசியாக என்னன்னு பார்த்தோம்னா, வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த முதல் 12 அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அந்த முதல் 12 குறைஞ்சது ஒரு 6 இந்த வீட்டில் வாங்கினவங்க வசிக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்.
அதே போன்று இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் கிராண்ட் ஊடாக எவ்வளவு பணம் கிடைக்கும் ஒபு, ஒவ்வொரு மாநிலங்களை பற்றியும் சொல்ல முடியுமா?
July 2025, அதாவது இந்த மாதத்தில் இருக்கிற நிலவரப்படி ஒரு ஒரு மாநிலத்தில் எவ்வளோ தொகை கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நியூ சவுத் வேல்ஸ் பார்க்கலாம். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பார்த்தோன்னா $10,000 கொடுக்குறாங்க. இதுக்கு தகுதி என்னன்னா புதிய வீடு வாங்கணும். அதாவது புதிய வீடுனா சில பேர் சொல்லுவாங்க இந்த வீடு ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கு ஆனால் யாரும் அங்கே இருந்ததில்லை, அதுவும் புதிய வீடு கணக்கில் தான் வரும். இல்லைன்னா நிலத்தை வாங்கி வீடு கட்டிக்கலாம், அந்த ரெண்டுமே புதிய வீடு கணக்கில் வரும். அப்புறம் வீட்டோட விலை வந்து 600,000 வரைக்கும் தான் இருக்க முடியும். புதுசாக கட்டி யாரும் இல்லாத வீடுனா 600,000, இல்லை நிலம் வாங்கி கட்ட போகிறோன்னா $750,000 வரைக்கும் அந்த கணக்கில் வந்து நியூ சவுத் வேல்ஸில் பார்க்குறாங்க. அப்புறம் நிபந்தனைன்னு பார்த்தோன்னா அந்த வாங்கிய வீட்டில் வந்து 12 குறைஞ்சது 6 அங்கே குடியிருக்கணும். அடுத்தது நம்ம விக்டோரியான்னு பார்த்தோன்னா, விக்டோரியா மாநிலத்தில் மெட்ரோ பகுதியில் $10,000 ரீஜனல் விக்டோரியாவில் $20,000 ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் கிராண்ட் பணம் கொடுக்குறாங்க. தகுதி வந்து புதிய வீடுகள், முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த புதிய வீடுகள் வந்து $750,000 வரைக்கும் வாங்கலாம். நிபந்தனை பார்த்தோம்னா வாங்கிய வீட்டில் 12 மாதம் அதில் குடியிருக்கணும் கட்டாயமாக. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா குயின்ஸ்லாண்ட் மாநிலம், அங்கே வந்து 15,000 கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் கிராண்ட். இதுக்கு அதே மாதிரி தகுதி வந்து புதிய வீடாக இருக்கணும், 750,000 வரைக்கும் வாங்கலாம் புதிய வீடு. நிபந்தனை வந்து 1 வருஷத்துக்குள்ள 6 மாதம் குடியிருக்கணும் நியூ சவுத் வேல்ஸ் மாதிரி. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா WA, இந்த மாநிலத்தில் $10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் கிராண்ட் ஆஃபர். இது வந்து புதிய வீடுகள், நிபந்தனை வந்து ஒரு இடத்துக்கு ஏற்ப இருக்கும் WA-ல. ஸோ அதனால் ரெவென்யூ ஆஃபீஸோட வெப்சைட் செக் பண்ணிக்கிறது பெட்டர். சவுத் ஆஸ்திரேலியான்னு பார்த்தோம்னா அவங்க வந்து $15,000 கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் கிராண்ட் அந்த ஸ்கீமில். இதுலேயும் வந்து புதிய வீடு வந்து $575,000 வரைக்கும் தான். அங்கே நிபந்தனைன்னு பார்த்தோம்னா வாங்கிய வீட்டில் 12 மாதத்துக்குள்ள 6 மாதம் இருக்கணும். அடுத்தது நம்ம டாஸ்மேனியா பார்க்கலாம். டாஸ்மேனியாவில் பார்த்தீங்கன்னா $30,000 கொடுக்குறாங்க. அதுக்கு தகுதி என்னன்னு பார்த்தோன்னா புதிய வீடு இல்லைன்னா பில்டிங் கான்ட்ராக்ட், அதை வந்து சைன் பண்ணியிருக்கணும். பில்டிங் கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டீங்கன்னா June 2026 வீடு கட்டுற மாதிரி இருக்கணும், அதுதான் அவங்களோடது. அதே மாதிரி நிபந்தனைனா வாங்கிய அந்த வீட்டில் வந்து 6 மாதம் இருக்கணும், குடியிருக்கணும். அடுத்தது நாம் வந்து ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி ACT, அங்கே வந்து அவங்க ஃபாக் ஸ்கீம் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு வேறு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஆல்ரெடி கட்டப்பட்ட வீடுங்களுக்கும் புது வீடுங்களும் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரெவென்யூ ஆஃபீஸில் பார்த்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது நார்தர்ன் டெரிட்டரி. நார்தர்ன் டெரிட்டரியில் வந்து இன்னொரு பேர் இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் கிராண்ட் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரோன் டெரிட்டரி கிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாநிலத்தில் தான் இருக்கிறதுலேயே ஆஸ்திரேலியாவில் நிறையா மேக்ஸிமம் அமௌண்ட் கொடுக்குறாங்க, $50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. வீட்டு விலை வந்து $600,000 இருக்கணும். அவங்க தங்குற நிபந்தனை அதுதான் இங்கேயும் இருக்கணும். காலகட்டம் இதில் குறிப்பிடல, அதனால் ரெவென்யூ ஆஃபீஸில் கேட்டாங்கன்னா அதை சொல்லுவாங்க. நார்தர்ன் டெரிட்டரியில் மட்டும்தான் ஏற்கனவே கட்டப்பட்ட வீட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் கிராண்ட்டும் கொடுக்குறாங்க. தொகை வந்து $10,000.
இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் கரண்டி ஸ்கீம் இருக்கிறது இல்லையா, நீங்கள் முதலில் குறிப்பிட்டது, அதை பற்றி இப்போது சற்று விரிவாக விளக்குங்கள். அபு,
ஹோம் கேரண்டி ஸ்கீம்ங்கிறது வந்து இந்த ஹவுசிங் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக ஃபெட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து அவங்க வழங்கும் திட்டம் இது. இதுலேயும் பல வகை உண்டு, நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி FHBG, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்குன்னு பார்த்தா முதல் வீடு வாங்குறவங்களுக்கு இருக்கிற ஒரு திட்டம். குறைஞ்சது 5% போடணும், கவர்மெண்ட் 15% வரைக்கும் கேரண்டி கொடுப்பாங்க. அதனால் இந்த LMI லெண்டர்ஸ் மார்கேஜ் இன்சூரன்ஸ் கட்டாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக 80%ல எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டில் கிடைக்கும். இதுக்கு வந்து வருமான வரம்பு இருக்குது. சிங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா $125,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கணும். கப்புள்ஸ்ன்னு பார்த்தோம்னா $200,000, அதாவது அவங்களோட கம்பைன்டு டேக்ஸபிள் இன்கம் $200,000 இருந்துச்சுன்னா இந்த திட்டம் அவங்க வந்து 5% வச்சு வீடு வாங்கலாம். ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் கேப்பும் இருக்குது இந்த ஒரு ஒரு திட்டத்துக்கும், இதுவுமே ஒரு ஒரு இடத்துக்கேற்ப மாறும். இதோட நிபந்தனை இந்த திட்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சிட்டிசன் இல்லது PR-ஆ இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஹோம் பையராக இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் வசிக்கணும். ரெண்டாவது பார்த்தோம்னா ரீஜனல் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர் கேரண்டி RFHBG அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரீஜனல் பகுதியில் வீடு வாங்குறவங்களுக்கான திட்டம். முன்னாடி பார்த்த மாதிரி குறைஞ்சது 5% டெபாசிட் அவங்க போடணும். கவர்மெண்ட் 15% வரைக்கும் அவங்க கேரண்டி கொடுப்பாங்க, அதனால் LMI இருக்காது. இதில் கூடுதல் நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் போஸ்ட் கோட் சொல்லுவாங்களா, அங்கே வந்து அவங்களுக்கு வசிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா கனெக்ஷன் இருக்கணும், வேலை இருக்கணும், அங்கே வேலை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமை வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது நாம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி FHG அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திட்டம் வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் அல்லது சிங்கிள் லீகல் கார்டியன்ஸ் ஒரு குழந்தையோட இருக்கிறவங்களுக்கு, ஒரு குழந்தையோ மல்டிபிள் டிபெண்டன்ஸோ இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து டெபாசிட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2% போட்டா போதும். சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு வந்து நான் இங்க என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹோம் சூப்பர் சேவர் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. இது கவர்மெண்ட் கேரண்டி கிடையாது, ஆனாலும் ஒரு குறிப்பிடத்தக்க இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் இங்க. இது எப்படின்னா, நாம ஒருத்தங்க வேலைக்கு போகும்போது அவங்களோட சூப்பர் அனியேஷன் அவங்க கம்பெனி பே பண்ணுவாங்க, அது வந்து மினிமம் பெர்சன்டேஜ் பே பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் இயர், இந்த புது ஃபைனான்சியல் இயர்ல 12% இனிமே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வாலண்டரியா சூப்பர் அனிவேஷன் நம்ம சம்பளத்திலிருந்து நம்ம வேணும்னா நம்ம சூப்பர் அனிவேஷன் ஃபண்டுக்குள்ள போட்டுக்கலாம். அப்படி வாலண்டரியா போட்டுட்டு அந்த பணத்துல வச்சு டெபாசிட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல் வீடு வாங்குறவங்களுக்கு அந்த ஒரு ஸ்கீமும் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த வாலண்டரி சூப்பர் அனிவேஷன் வந்து மேக்சிமம் 50,000 போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பரானியேஷனுக்குள்ள நாம போடுற காசு வந்து 15%ல தான் டாக்ஸ் பண்றாங்க. வெளியே ஒருத்தவங்க சம்பளம் இப்போ 100,000 அதுக்கு மேலாம் ஏர்ன் பண்ணாங்கன்னா டாக்ஸபிள் ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த 15%ஐ விட. ஸோ இந்த மாதிரி அவங்க சம்பளத்தை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வீடு வாங்குறதா இருந்தா இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும். கடைசியா வந்து ஹெல்ப் டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இன்னும் இல்லை. கவர்மெண்ட் வந்து இதை 2025-2026 வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல வந்து கவர்மெண்ட் அந்த எப்படி அவங்க ப்ரீவியஸ் இதுல கேரண்டி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த திட்டத்துல வந்து 40% வர புதிய வீடுக்கும் 30% வர இருக்க ஆல்ரெடி கட்டின வீடுக்கும் கொடுக்குற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் இதுவுமே நிறைய முதல் வீடு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் ஒரு டேக்அவே மாதிரி இது என்னன்னு சொல்லணும்னா, இப்போ நிறைய திட்டம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து ஹவுசிங் ஆஸ்திரேலியா வெப்சைட் அல்லது மார்கேஜ் புரோக்கர் மூலியமா தகுதியை வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்.
இந்த நீங்கள் குறிப்பிட்ட இவ்வளவு சலுகைகளையும் ஒருவர் ஒன்றை மட்டும்தான் பயன்படுத்தி கொள்ள முடியுமா, அல்லது 2-3 சலுகைகளை எல்லாம் பயன்படுத்தலாமா, அதை பற்றி விளக்கங்கள்.
இப்ப பார்த்தோம்னா அதிகமாக ஒருத்தவங்க வாங்குற சலுகை வந்து ஃபாக், அதாவது ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் கிராண்ட், புது வீடு கட்டுறவங்களுக்கு அது அதுதான் வந்து மெயினா பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷன்ங்கிறது ஆல்ரெடி கட்டின வீடு, அந்த ரெண்டும் அப்ளை ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் கிராண்ட் வாங்குறவங்க, புது வீடு வாங்குறவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி ஸ்கீம்லையும் அவங்க வந்து சேர்த்து உபயோகிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே அந்த நிபந்தனைகள் பொறுத்து தான் இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் காம்பினேஷன் சில டைம் இருக்கும், அதுவுமே இப்படிதான் இதுதான் இதோட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால யார்கிட்டயாவது உங்க பேங்க் கிட்டயோ மார்கேஜ் புரோக்கர் கிட்டயோ கேட்டீங்கன்னா அவங்க இந்தந்த ஸ்கீம் உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
சரி, இந்த இப்படியான ஸ்கீம் இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பதை பற்றி விளக்கங்கள். அபு,
இது பார்த்தோம்னா நம்ம மெயினாக வந்து அதான் சொன்னேன் இல்லையா, ஃபாகும் ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷனும் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஸ்கீம். அதில் பார்த்தோம்னா ஃபாக் வந்து யூஸ்வலாக உங்கள் நீங்கள் எந்த பேங்க்குக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போடும் போதே மார்கேஜ் புரோக்கராக நாங்களே உங்களுக்கு அதை ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணி பேங்க்குக்கு அப்ளிகேஷன் ஃபார்மோட சப்மிட் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த பேங்க் வந்து உங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி எப்போ உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்குவாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷனுங்கிறதும் கால்குலேஷன்ஸ்லாம் நாம் இவ்வளோ ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க இவ்வளோ அவங்க பணம் போடணும் அப்படின்னு பண்ணும்போது மார்கேஜ் புரோக்கராக நாங்கள் அதை வந்து சொல்லிடுவோம் எவ்வளோ அவங்க காசு போடணும் எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷன் இருக்குன்னு சொல்லி. அதுக்கான ஃபார்ம் லாஜ் பண்ணுறது வந்து கன்வேயன்சர் இல்லை சாலிசிட்டர் வீடு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து அதை லாஜ் பண்ணிடுவாங்க. மற்றபடி பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டி ஸ்கீம் நிறையா பார்த்தோம், இந்த கம்மியாக டெபாசிட் போட்டு எல்லாமே இல்லாமல் வாங்குற ஸ்கீம், அது வந்து எல்லா பேங்க்ஸும் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் யார் பேங்க்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் அவங்க மூலியமாக மட்டும்தான் இந்த லோன் வாங்க முடியும். அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஹவுசிங் ஆஸ்திரேலியா வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த ஃபைனான்ஷியல் இயரில் வந்து 35,000 பிளேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா பேங்க்ஸும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு புரோக்கராக நான் எப்படி இதை பார்ப்பேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் போயிட்டு எந்தெந்த பேங்க்ஸ் இந்த ஸ்கீமை ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதிலிருந்து நான் கிளையண்ட்ஸ்க்கு ஓகே இந்தெந்த பேங்க்ஸ் இந்த ஸ்கீமை ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ, ஒரு ஒரு பேங்க்லயும் நீங்க இவ்வளவு பாரோ பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அப்புறம் அவங்களுக்கு அவங்க சூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இந்த பேங்கோட போறேன் இல்ல இன்னொரு பேங்கோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீமும் நம்ம பேங்க்குக்கு லோன் போடும் போது ப்ரீ அப்ரூவல் போடும் போதே போட்டுட்டோம்னா பேங்கே ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு மார்கேஜ் ப்ரோக்கரா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னன்னா டெய்லி பாக்குறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி முதல் வீடு வாங்குறாங்கன்னா முதல்ல வந்து தகுதி நிபந்தனைகள் பார்க்கணும். ஆஸ்திரேலியன் சிட்டிசனா, நிறைய பார்த்தோம், 18 இயர்ஸ் ஆச்சா, முதல் வீடு வாங்கியிருக்காங்களா வாங்கலையா, எந்த மாநிலத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி தகுதி நிபந்தனைகளை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீ அப்ரூவல் எடுக்கணும். ப்ரீ அப்ரூவல் எடுக்கிறப்போ எவ்வளோ அவங்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டைரெக்டாக அவங்க பேங்க் போனாங்கன்னா அது மூலியமாக பார்த்துக்கலாம், இல்லை மார்கேஜ் ப்ரோக்கர் மூலியமாக வந்தால் நாங்கள் வந்து அதை பார்த்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம்னா எந்தெந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு, ஒருத்தங்களோட வீடு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கீம் தான் ரெலவெண்ட்டா, இல்லை இன்னும் நம்ம ரெண்டு மூணு சேர்த்து இது பண்ணலாமா அப்படின்னு சொல்றது, அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ற விரும்புறேன்னா, இந்த முதல் வீடு வாங்குறதுங்கிறது ஒரு சவாலானதாக பயணமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு என்ன பண்ணணும், வீடு பார்க்கறதே பெரிய வேலை, பட் இதில் இதெல்லாம் பார்க்கணும், சரியான தகவல் இருக்கா, திட்டம் போடணும், எப்படி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்டயோ இல்லை இன்னொரு மார்கேஜ் புக்கர்கிட்டயோ நீங்கள் போய் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக இந்த வீடு வாங்குற ஜேர்னி வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
மிக்க நன்றி அபு, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி ரேணுகா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.